SBS தமிழ்.
சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்களுக்கான வரி விலக்குகளை விரைவாக அறிமுகப்படுத்த லேபர் கட்சி ஆதரவு வழங்கும் என உறுதியளித்துள்ளது. வருடத்திற்கு 50 மில்லியன் டாலர்களுக்கும் குறைவான வருவாயை கொண்ட நிறுவனங்களுக்கு வரி நிவாரணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மே மாதம் அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 2026-27 ஆண்டளவில் வரி வீதம் 25% குறைக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. தற்போது வெளியிட்டுள்ள திட்டத்தின்படி அந்த வரி குறைப்பு 2021-22 அறிமுகப்படுத்தப்படும். சிறு தொழில் செய்வோரை லேபர் கட்சி ஊக்குவிக்கிறது என்று எதிர்க்கட்சியின் நிதித்துறை பேச்சாளர் கிறிஸ் பவன் கூறினார்.
Labor has considered the government's proposal and will match the government's tax proposals, but will do so in a more fiscally responsible way than the government. The government may be prepared to throw budget responsibility to the winds.
அதனை சுகாதார அமைச்சர் கிரெக் ஹண்ட் வரவேற்றார்.
Our goal is very simple. That is to help make Australian small and family businesses more competitive, to employ more people, to be able to invest more, and therefore to give people a better standard of living and a better prospect of long-term stable employment.
வேலைவாய்ப்பை அதிகரிக்க அனைத்து வணிகங்களுக்கும் ஊதிய வரிகளை அரசாங்கம் ஒழிக்க வேண்டும் என்று ஒன் நேஷன் கட்சியின் தலைவர் பாலின் ஹான்சன் தெரிவித்தார்.
I would like to see the federal government work with all states to actually eventually get rid of the payroll tax. This will create employment. If you put on 10 or 11 people on the average wage, you're actually going to be penalized.
நவுரு தீவில் உள்ள தடுப்பு முகாமில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைக்கும் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார். 2017 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் சுயாதீனமாக அங்கு பணியாற்றிய மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF மெடிசின் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னணியில் பிரதமர் இதனை கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்கொலை செய்ய முயற்சித்த 78 புகலிட கோரிக்கையாளருக்கு தாம் சிகிச்சை அளித்ததாக MSF கூறுகிறது. ஆனால் பொருத்தமான மருத்துவ ஆதரவு அவர்களுக்கு அங்கே கிடைக்கிறது என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் ஸ்கை நியூஸிடம் கூறினார்.
The medical support is there, and where there are medical cases that require further attention, then we put those arrangements in place. We don't go around making, you know, a big song and dance about it. We just get on and help people and provide the care that is necessary, and the government will continue to do that.
ஆட்கடத்தலை நிறுத்துவதற்கும் கடலில் மரணங்களை தடுப்பதற்கும் படகுகளை திருப்பி அனுப்ப லேபர் கட்சி கடமைப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் கூறும் அதேவேளை, நவுரு தீவில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களை மீளக்கூடியமற்ற நியூசிலாந்து அரசு முன்வைக்கும் திட்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரினார்.
5 years has been too long to resettle some of the people we have in our regional processing. We support the American deal. I think the government should accept the offer of New Zealand to resettle some of the people in Nauru. And in terms of children, where there is a health question, where the treating doctor thinks they should get medical treatment which is not available on Nauru, then those kids should be able to receive that treatment as a matter of priority.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். முழு அறிக்கையையும் அரசு வெளியிடுவதற்கு முன்பாகவே மத சுதந்திரங்கள் குறித்த ஆய்வின் முடிவுகளும் அதன் அனைத்து பரிந்துரைகளும் கசிந்துள்ளன. முன்னாள் அமைச்சர் பிலிப் ரடக் முன்னெடுப்பில் நடந்த ஆய்வின் அறிக்கை மே மாதம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அதில் கூறப்பட்டுள்ள 20 பரிந்துரைகளும் தற்போது த சிட்னி மார்னிங் ஹெரல்ட் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளில் ஒன்று பாலியல் பாகுபாடு குறித்த சட்டத்தை திருத்திக் கொள்ள அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. அதனால் ஒரே பாலினத்தை விரும்பும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மதம் சார்ந்த பள்ளிகளால் நிராகரிக்கப்படக்கூடும். இதேபோன்ற விதிவிலக்குகள் மாநில பாகுபாடு குறித்த சட்டங்களிலும் உள்ளன. மதம் சார்ந்த எந்த ஒரு விதிவிலக்குகளை அறிமுகப்படுத்தவோ மாற்றம் செய்யவோ தாம் திட்டம் எதையும் கொண்டிருக்கவில்லை என்கிறார் தொழிற்கட்சியின் துணைத் தலைவர் தான்யா பிளிபசெக். புதிய மாற்றங்களை லேபர் கட்சி ஏற்காது என்கிறார் அவர்.
Look, it's not Labor's plan to reduce any of the
existing exemptions, but any expansion of the right to discriminate is certainly something we're not contemplating.
வென்ட்வெட் தொகுதி இடைத்தேர்தலில் லிபரல் கட்சிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுமென்று தனது மகன் வலியுறுத்தி வருவதை முன்னாள் பிரதமரும் முன்னாள் வென்ட்வெட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான மல்கம் டேர்ன்புல் ஏற்கவில்லை என்கிறார் பிரதமர் ஸ்காட் மாரிசன். காலநிலை மாற்றம் பற்றிய அறிக்கையை ஆதரிக்காத அரசாங்கம் உண்மை நிலைமையை பிரதிபலிக்கவில்லை என்றும் லேபர் கட்சி வேட்பாளர் டிம் மரைட்க்கு தான் ஆதரவு வழங்குவதாகவும் அலெக்ஸ் டேர்ன்புல் தெரிவித்துள்ளார்.
To me, this particular event seems to show the Liberal Party has been taken over, frankly, by extremists on the hard right who aren't particularly motivated to win an election and aren't particularly motivated to serve the general public. They just want to pursue a crazy agenda.
ஆனால் லேபர் கட்சிக்கோ சுயாதீன வேட்பாளருக்கோ வாக்களித்தால் நாடாளுமன்றத்தை இன்னும் நிச்சயமற்ற தன்மைக்கு வாக்காளர்கள் அனுப்புவார்கள் என்பதால் லிபரல் கட்சி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
What I know is Malcolm Turnbull wants people in Wentworth to be voting for the Liberal Party and for Dave Sharma. Alex is his own man. That's how Malcolm's raised his kids. Malcolm's a great dad. And his family are entitled to have their own views.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 121 இலங்கை ரூபாய் 83 சதங்கள், 52 இந்திய ரூபாய் 59 காசுகள், 98 சிங்கப்பூர் சதங்கள், 2.96 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்திகளில் கிரிக்கெட். பாகிஸ்தானுக்கு எதிராக துபாயில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை தக்க வைத்துக் கொள்ள உஸ்மான் கவஜா மற்றும் கேப்டன் டிம் பெயின் ஆகியோரே காரணம் என்று புகழப்படுகிறார்கள். இறுதி இன்னிங்ஸில் 462 ரன்களை எட்ட வேண்டிய தேவை ஆஸ்திரேலிய அணி வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா தோல்வியடையும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உஸ்மான் கவஜா 141 ஓட்டங்களையும் டிம் பெயின் 61 ஓட்டங்களையும் பெற்று 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஆஸ்திரேலியா 362 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை வெற்றி தோல்வி இல்லாத நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இந்த தொடரின் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி எதிர்வரும் செவ்வாயன்று அபுதாபியில் ஆரம்பமாகிறது. எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 21 செல்சியஸ். அடிலைட் அநேகமாக வெயிலாந்த காலநிலை, 28 செல்சியஸ். மெல்பர்ன் வெயிலாந்த காலநிலை, 23 செல்சியஸ். ஹோபார்ட் அநேகமாக வெயிலாந்த காலநிலை, 21 செல்சியஸ். கேன்பரா மழை பெய்யும் சாத்தியம் உண்டு, 19 செல்சியஸ். சிட்னி மழை, 20 செல்சியஸ். பிரிஸ்பேர்ன் மழை, 20 செல்சியஸ். டாவின் அநேகமாக வெயிலாந்த காலநிலை, 33 செல்சியஸ். ஆஸ்திரேலியாவில் குவாண்டஸ் விமான சேவையை பயன்படுத்தி உள்நாட்டிற்குள் பயணம் செய்பவர்கள் ஏற்கனவே ஆன்லைன் செக்கிங் செய்திருந்தால் கடதாசியில் அச்சிடப்பட்ட போர்டிங் பாஸை விமான நிலைய வாசல்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய விமான சேவை நிறுவனங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னரேயே இதனை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இனிமேல் உள்நாட்டிற்குள் விமான பயணம் மேற்கொள்பவர்கள் விமானம் ஏறுவதற்கு அச்சு செய்யப்பட்ட காகித போர்டிங் பாஸ் தேவையில்லை. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil